பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை தாலுகா மங்கனூர் விவசாயி திரு ஆ ஞானகுரு அவர்கள் நிலக்கடலை சாகுபடி முறைகள் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. உங்களை பத்தின ஒரு அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை தாலுக்கா மங்கனூர் கிராமம் நம்ம கிராமம். இங்கதான் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா.
ஐயா, இப்ப நீங்க விவசாயத்துல என்ன மாதிரியான காய்கறிகளை பயிரிட்டு வருங்க ஐயா?
ஐயா, நம்ம அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய புடலங்காய், பாகற்காய், கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், கீரைகள், கொத்தமல்லி, இது மாதிரி காய்கறி பயிர்களை பயிர் பண்றேங்க ஐயா.
ஐயா, இப்ப நீங்க இந்த செய்யக்கூடிய வேளாண்மை முறைகள் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்னொன்னா அப்படியே வருவோம். முதல்ல வந்து நிலக்கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலை அப்படிங்கிறப்ப நிலக்கடலைக்கு என்ன மாதிரியான வேளாண்மை முறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பொதுவா நிலக்கடலை எந்த மண்ணுல நல்லா வளர்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு தானியமா இருக்குங்க ஐயா?
ஐயா, நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்க செம்மண் தாங்கய்யா. அங்கே செம்மண்ணுக்கு நல்லாவே வருதுங்கய்யா. மணல் சார்ந்த பகுதிக்கும் நல்லா வருங்கய்யா. அடுத்தப்பில் நம்ம கடலை போடுறதுக்கு முன்னாடி இந்த உழவுங்கிறது தாங்கய்யா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது மண்ணை வளப்படுத்துறதுங்கய்யா. அதுக்கு பலதானிய விதைப்பு போட்டுட்டு அந்த தொழு உரம் அந்த குப்பைகளை போட்டுட்டு அதில் வந்து முக்கியமாக அந்த நோய் தாக்குதல் இருக்குது அது வராமல் தடுக்கிறதுக்குனா முக்கியமாக புண்ணாக்கு போடணுங்கய்யா. புண்ணாக்கு போட்டுட்டு அதில் அந்த உயிர் உரம்னு சொல்கிற டிகோடர்ம விருடி சூடமோனஸ் இதை வந்து கம்பல்சரி போட்டோன்னா அந்த சுண்ணாம்பு நோயிலேருந்து தப்பிச்சு நல்ல மகசூல் எடுக்கலாங்கய்யா.
ஐயா, இப்போ உங்களுடைய வேளாண்மை முறைகளில் இந்த சின்ன வெங்காயம் சாகுபடி அப்படிங்கிறது குறித்து ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சின்ன வெங்காயம் சாகுபடி முறைகளை பற்றி நம்முடைய வேளாண் பெருமக்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விளக்கமாக உங்களுடைய வேளாண்மை முறைகளை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா.
ஐயா, முன்னாடி சொன்ன அதே மாதிரி தாங்கய்யா. மண் வளங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரெண்டாவது, சின்ன வெங்காயத்தில் விதை நேர்த்தி ரொம்ப அவசியமாக இருக்குங்கய்யா. விதையை எடுத்துகிட்டு வந்து நம்ம தூடமோனாஸு டிகோடம விருடியில் தண்ணியில் நல்லா ஊற வச்சுங்கய்யா ஒரு அரை மணி நேரம். ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம நிலத்தில் பார் போட்டு, அதாவது நம்ம எப்பொழுதுமே பார் போட்டு தான் அந்த வெங்காயம் ஊனணும். அது மற்ற விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், புதுசாக பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது. பார் போட்டு தான் நம்ம அதை ஊனணும். அதை வச்சதுக்கப்புறம் அந்த அதில் வந்து இந்த கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, இது மாதிரி புண்ணாக்களை நல்லா ஊற வச்சு அது ஊனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதில் நடவு செய்ததுக்கப்புறம் அதில் ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஊற்றிட்டு வந்தோங்க ஐயா. இதுதான் ரொம்ப முக்கியமாக இதில் இருக்குது. ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம உயிர் உரங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோங்க ஐயா. அதில் வந்து கோழிக்கால் நோய்ங்கிற அந்த நோய் வந்து ஆரம்பத்திலே நம்ம அதுக்கு அந்த விருடி கொடுக்கும் வேம் அப்படின்னு சொல்கிற அது உயிர் உரங்கள் தாங்க ஐயா. இது நம்ம பண்ணுறது எல்லாமே இயற்கை முறையில் தான் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு அந்த விஷம் தெளிக்காமல் இருக்கிறதுனால இந்த வெங்காயம் நம்ம கொடுக்குற உயிர் உரங்கள் கொடுக்கறதுனால ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குதுங்க ஐயா.
ஐயா, இந்த உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன உயிர் உரங்களை நீங்கள் வந்து இந்த பயிர்களுக்கு கொடுக்குறீங்க? செயற்கை ரசாயன உரங்களை அந்த பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கும் உயிர் உரங்களை கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த பயிர்கள்ட்ட தெரியுதுங்க ஐயா?
நம்ம இப்போ ரசாயனம் வந்து நம்ம பார்க்குறோங்க ஐயா, அதில் வந்து நம்ம தெளிக்கும் போது கையை உரம் மாட்டிக்கிட்டு தெளிக்கணும். ரெண்டாவது, அந்த தண்ணியை வந்து பக்கத்தில் ஒரு மாடு அதை குடிக்க போனப்போ நம்ம இருக்கிற விவசாயி வந்து அதை தண்ணி கொடுத்துடாதீங்க, அது மருந்து ஊற்றுன தண்ணி அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க. இது மாதிரி பயப்படுறாங்க, ஆனால் அவங்க நிலத்தில் வந்து தெளிக்கிறாங்க. அது அவ்வளவுக்கு மோசமாக இருக்குதுங்கய்யா அந்த ரசாயன உரம். ஆனால் அது மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லை. நம்ம கந்தர்வகோட்டை இருக்கிற அந்த மக்களுக்கு ரொம்பவே பின்தாங்கி தான் இருக்கிறாங்க. இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. நம்ம உயிர் உரம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே தயார் பண்ணுற பழக்கரைசல்னு சொல்லி வேப்ப பழக்கரைசல் பழக்காடின்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பரங்கி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, நாட்டு முட்டை, இதை வந்து நம்ம ஊற வச்சு எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி ஊற வச்சு அது பழக்கரைசல்னு சொல்லி அந்த உயிர் திரவத்தை கொடுக்குறோம். அடுத்ததான் நம்மளே தயார் பண்ற அந்த மீன் அமிலம்னு சொல்றோம், மீன் கழிவுகளை எடுத்துட்டு வந்து நாட்டு சக்கரை கூட கலந்து அது ஒரு 40 நாள் எடுத்து வச்சு அந்த உரங்களை கொடுக்குறோம். அப்போதான் அமுத கரைசல்னு சொல்லிட்டு அது கடலை மாவு 2 கிலோ, மாட்டு ஓமியம் 20 லிட்ரு, சாணம் 10 கிலோ, நாட்டு சக்கரை 2 கிலோ, இதை போட்டு இதை ஒரு 7 நாள் நல்லா கலக்கி வச்சிருந்து ஜீவாமிர்தம் ரெடி ஆயிரும். 7 நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து பூமியில நம்ம வெங்காயத்துக்கோ கடலைக்கோ எதுக்காக இருந்தாலும் கொடுத்தோம்னா நல்ல மண்புழுக்கு மண்புழுக்கள் நிறைய வருதுங்க. இது வெளியில நம்ம செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த நாட்டு சக்கரை அந்த செலவு மட்டும்தாங்க, ரொம்ப குறைந்த அளவே செலவாகுது. மீதி பொருட்கள் இடுபொருட்கள் எல்லாமே நம்மதே தயார் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய மிச்சமாகுதுங்க.
ஐயா, இந்த பயிர்களுக்கு வேலி அமைத்தல் முறையை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வேலிய எந்த அடிக்கு அந்த வேலி அமைக்கிறீங்க, அதனுடைய அமைப்பு முறைகள்லாம் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்ம வேலி இப்ப பாத்தீங்கன்னா வேலி எல்லாம் பரவலா அந்த கல்லுக்கால் போட்டு கம்பியை இழுத்து அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நாளடையில கம்பி இழுத்து போயிடும், அந்த கல்லும் சமயத்துல சாஞ்சிருது. ரெண்டாவது அந்த மலையை உடைச்சுதான் அந்த கல்லு கம்பியை எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அதுவும் ஒரு வகையில நம்ம இயற்கை வளத்தை கெடுத்து தான் அதை செய்கிறோம். அது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா பழையபடி நம்ம வரணும்னா உயிர் வேலிகள், அப்போ இட்டேரியல்னு சொல்லுவாங்க நிறையா, அந்த உயிர் வேலிகள் நிறையா அப்போ எல்லாம் இருந்துச்சு. சூரப்பழம் இருக்கும் நம்ம, அதில் காரப்பழம் அதெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த கிழுவை வந்து பக்கத்தில் கொள்ளவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிழுவை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குதுங்க. அது வந்து நேராக மேலே மட்டும்தான் போகும், ரெண்டு பக்க வெட்டிலையும் போகிறதில்ல. அதனால் கிழுவையை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது, நம்மளுக்குமே அது நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது, மண்ணரிப்பை தடுக்குது. அதிலே நம்ம பீர்க்கங்காய், பாகற்காய், தக்காளி போன்ற செடிகளையும் அந்த வேலியிலே வச்சோன்னா நல்ல அதிலே படர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கணுங்க. இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு பந்தல் போட தேவையில்லை, இந்த வேலியிலே நம்ம உயிர் வேலியிலே பண்ணிக்கலாம். அவ்வளவு நன்மைகள் இந்த வேலியில் இருக்குதுங்கய்யா.
ஐயா, இப்ப நீங்க சொல்ற உயிர் வேலி அப்படிங்கிறப்ப இந்த உயிர் வேலிய அடிப்படைய எப்படி அமைக்கிறது, அந்த உயிர் வேலியினால என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய வயலுக்கும் வேளாண்மைக்கும் கிடைக்குதுங்க ஐயா?
ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிலத்துலங்கய்யா அந்த குளிர்ந்த காற்று நன்மை செய்யற காத்து வந்து அது ரொம்ப கீழ்பகுதியில இருக்குங்கய்யா. அது வந்து நம்மளுக்கு தேவை அந்த நம்ம செய்யற அந்த செடிகளுக்கு. அது வந்து நம்ம உயிர் வேலி போட்டாதான் அதை அப்படியே சுத்திலும் தடுத்து நம்ம அந்த தூய்மையான அந்த காற்றை வந்து கீழே கொடுக்குங்கய்யா. அப்புறம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நம்ம அந்த வேலியில நம்ம சுத்திலும் நம்ம பாகர் விதை, பாகர் கொடி, பீர்க்கங்கொடி, செர்ரி தக்காளின்னு சொல்லி அந்த தக்காளி கொடி, இது எல்லாமே நம்ம அவரைக்கொடி, இது எல்லாமே நம்ம வேலியில போட்டுக்கிறதுனால அதுல ஒரு கணிசமான ஒரு வருமானம் வருங்கய்யா. நம்ம ரெண்டாவது நம்ம அந்த நம்மளுடைய கழனிக்கு போகும்போது பார்த்தோம்னா சுத்திலும் வேலி போட்டுக்கிறதுனால நம்ம மனதுக்கு ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்கய்யா. போனோம்னா நம்ம பசுமையா தெரியுதுங்க வேலியை பார்த்தோன்னா. இப்ப கல்லு கல்ல அதெல்லாம் அந்த அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியாதுங்கய்யா. அப்புறம் அதுவும் இல்லாம குருவிகள்லாம் வந்து அதுல உட்கார்ந்து அதுல இருக்கிற பூச்சி நம்ம செடியில இருக்கிற பூச்சிகள் வண்டுகளை வந்து உட்காந்து கொத்தி சாப்பிட்டு போகுதுங்கய்யா. அந்த கிழவையில வந்து உட்காந்து சாப்பிட்டு போகுது. இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குதுங்கய்யா நம்ம வேலி கிழவையில போடுறதுனால.
ஐயா, இப்ப அதோட நீங்க நிலக்கடலை சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நிலக்கடலை அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு நிலக்கடலை எந்த அளவுக்கு பயிரிடுறீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம்னா நான் வந்து கிலோ கணக்குல நிலக்கடலை கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா 35 கிலோ தான் நான் விதை போட்டேன். ஒரு ஏக்கருக்கு 35 கிலோ தான் நான் போட்டேன். இது வந்து போதுமானதா இருக்குது. இடைவெளி வந்து 1 அடிக்கு 3/4 அடி அந்த அளவுல இடைவெளி கொடுத்தேங்கய்யா. இடைவெளி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இடைவெளி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்குதுங்கய்யா. நான் இப்போ பண்ண முறையில வந்துங்கய்யா நான் மண்ணை வளப்படுத்துறதுல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால எனக்கு மகசூல் கொஞ்சம் கம்மியா தாங்கய்யா கிடைச்சிது. காரணம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சது, அந்த நேரத்துல என்னால அதை சரியா பண்ண முடியலைங்கய்யா. மற்றபடி இந்த இடைவெளி கொடுத்து நம்ம கடலைக்கு பண்ணோம்னு சொன்னா நல்ல மகசூல் கிடைக்குதுங்க. களை வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு தள்ளு வண்டி மாதிரி அது கருவி வச்சிருக்கீங்க, அதை நம்மளே சொந்தமா தள்ளிட்டு வந்துடலாம். அதை களை எடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்திட்டு ஆட்களோட செலவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஐயா. ரெண்டாவது களை வெட்டும் போது நம்மளுடைய இந்த கருவியை பயன்படுத்தி அந்த ஆட்களோட எண்ணிக்கையை குறைச்சி நம்ம மகசூல் அதிகப்படுத்தலாங்க ஐயா.
இந்த மாதிரி நீங்க வேளாண்மை முறைகளை செய்யும் பொழுது குறிப்பா பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த சுண்ணாம்பு நோயினுடைய பாதிப்புகள் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க எப்படி அந்த பயிர்களை நோயிலிருந்து மீட்டெடுக்கிறீங்க ஐயா?
ஐயா, அதுக்குதான் நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு முறை அந்த சூடமோனஸ நம்ம வந்து அதுல தெளிப்பு முறையா அதுல கொடுக்குறோம். சூடமோனஸ் டிகோடர்ம விரிடி, இது ரெண்டுமே அந்த வேறு அழுகலை முக்கியமா அது இது ரெண்டுமே அதை வந்து தடுக்குவீங்க. அது 15 நாளைக்கு ஒருக்கா அது கம்பல்சரி கொடுக்கணுங்க. அதை கொடுத்துட்டு அடுத்து வேம்னு சொல்லி அதுவும் வந்து இந்த கடலைக்கு வர்ற பூச்சி தாக்குதல, குறிப்பா கடலைன்னு எடுத்துட்டா இது ரொம்ப எல்லாத்துக்குமே பாதிக்கிற ஒரு விஷயம் பார்த்தா அந்த சுண்ணாம்பு நோய் தாங்கய்யா. அதுதான் அவன் படர்ந்துருச்சுன்னா அப்படியே அந்த செடி வேறு கடலை மொத்தமா எல்லாத்தையுமே காலி பண்ணிடுமையா, எதுவுமே இருக்காது. அதை பார்த்தோன்னா எல்லாருமே பயந்துட்டு அதை பார்த்த அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் உடனே அதை உடனே பிடிங்கிடுவாங்க. அதனால மகசூல் ரொம்ப ரொம்ப குறையுதுங்க அந்த சுண்ணாம்பு நோய் தாக்கிறதுனால. அதுக்குதான் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து தொழு உரங்கள் போடும் போதே புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சலா ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ அது புண்ணாக்கு இல்ல வேப்பங்கொட்டைய அப்படியே அரைச்சு போட்டோம்னா 50 கிலோ அதுல அந்த நம்ம பணத்தை பார்க்காம அதை செஞ்சோம்னு சொன்னா இந்த இதுல இருந்து தப்பிச்சு நல்லா கூடுதலா நம்மளுக்கு 10 மூட்டை கூடுதலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த சுண்ணாம்பு நோய் வர்றதுனால ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே எடுத்துடுறாங்க. அதனால மகசூல் வந்து ரொம்ப குறையுது, குறைவா எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நானே நேர்ல பார்க்க முடியுதுங்க. அதனால வேப்பம் புண்ணாக்கு சூடமோனஸ் டீகோடம விரிடி இந்த வேம் இதை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நல்லா அந்த நோய் தாக்குதல இருந்து காப்பாத்திடுறாங்க.
ஐயா, பொதுவா இந்த பூச்சி விரட்டிகள்ல மூலிகை பூச்சி விரட்டிகளை நீங்க பயன்படுத்துறீங்க, மூலிகை பூச்சி விரட்டியை எப்படி பயன்படுத்துறது, அதன் மூலமா பயிர்களுக்கு என்ன விதமான ஒரு நன்மைகள் கிடைக்குதுங்க ஐயா?
ஐயா, நம்ம பூச்சி விரட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற இந்த செடிகளை வச்சுதாங்க நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஒரு 40 லிட்டர் கோமியத்துல ஆடு சாப்பிடாத ஒரு 4 செடிகள், கடிச்சா கசக்கக்கூடிய ஒரு 4 வகை செடிகள், ஒடிச்சா பால் வரக்கூடிய ஒரு 4 செடிகள், வாசனை வரக்கூடியது அல்லது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு 4 வகை செடிகளை நம்ம உடைச்சி சின்ன துண்டுகளாக்கி அதை சாக்கு பையில போட்டு அந்த கோமியத்துல 40 நாள் ஊற வச்சிடுறோங்கய்யா. அது காலையிலும் சாயந்தரம் 50-50 சுற்றுகள் அதை சுத்தி விடுறோம் அந்த ஒரு 200 லிட்டர் டேங்க்ல. 40 நாளைக்கு அப்புறம் அது தயாராகிடுங்க. அதை வந்து நம்ம அந்த செடி மேல தெளிக்கும் போது நட்டு ஒரு 7வது நாள்லேருந்து நம்ம சரி 7-15 நாளுக்குள்ள ஒரு முறை நம்ம அதை பண்ணிடலங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த சுருட்டு நோய் மற்ற நோய்கள்லாம் புள்ளி புள்ளியா விழுவும், அந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு இதை தெளிச்சோம்னு சொன்னா இது வந்து அந்த செடியில இருக்க வாடை வந்து அந்த பூச்சிகளுக்கு என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிருதுங்க, வேற இதுக்கு வேற வேற இடத்துக்கு போயிருது. ரெண்டாவது வந்து நம்ம இடத்த சுத்தி முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த கொட்டைமுத்து செடிகள் பண்ண வேண்டியிருக்குங்க. அந்த கொட்டைமுத்து செடிகளை ஊனிட்டோம்னு சொன்னா அந்த கொட்டைமுத்து செடி வந்து தீமை செய்யற பூச்சி எல்லாம் அந்த கொட்டைமுத்து செடி வந்து இழுத்துங்க. அதனால நம்ம கடலையில வந்து சாப்பிடுறது ரொம்ப குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நன்மை செய்யற அந்த தீமை செய்யற பூச்சிகளை வந்து இந்த நன்மை செய்யற பூச்சிகள் வந்து உட்காந்து இங்க பார்டர்லயே சுத்திலும் உள்ள பார்டர்லயே வந்து இதை முடிச்சிருதுங்க. அதனால உள்ள வர்றதுக்கு உண்டான அந்த வேலைகள் இல்லாம போகுதுங்கய்யா. பத்தாவது நம்மளும் அந்த பூச்சி விரட்டி அடிக்கிறதுனால செடிகளும் இல்லாம பூச்சிகளும் இல்லாம மற்ற இடத்துக்கு மாறி போயிருதுங்கய்யா. நம்ம செடிகளை சாப்பிட்றது இல்ல, பாதிப்பு இல்ல நம்மளுக்கு.
ஐயா, இப்ப இந்த இயற்கை உரம் அப்படின்னு சொல்றப்ப செறிவூட்டப்பட்ட எருவை நீங்களே தயாரிக்கிறீங்க, அது தயாரிக்கக்கூடிய முறைகள் என்ன, அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்களை பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அது பாத்தீங்கன்னா ஒரு 15 டன் நம்ம குப்பை வச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ அளவுல மட்டும் குப்பையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள உயிர் உரங்கள் சொல்ற நிறைய அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, டிகோடர்ம விரிடி, இது மாதிரி உயிர் உரங்கள், சிங்கு, இது மாதிரி நிறைய உயிர் உரங்கள் இருக்குதுங்கய்யா. அந்த உயிர் உரங்கள் எல்லாமே நம்ம வேளாண் துறையிலே கிடைக்குதுங்கய்யா, வேளாண் துறையிலே கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த தொழு உரம் 15 கிலோ இல்லை 15 கிலோ அதில் வந்து கலந்து அதை ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டோன்னா ஒரு 7 நாள் அதில் வச்சிருக்கணும். 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அதில் தண்ணி ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் புட்டு பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதத்தில் நம்ம தெளித்து ஊற வச்சு நிழலில் கலந்து வச்சுட்டு அது மேலே ஒரு சாக்கு சணல் சாக்கு போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஈரப்பதத்தை ஒன் அவுட் ஒரு நாள் அதில் தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம்னா அந்த உயிரணுக்கள் எல்லாமே அந்த சாணத்தில் பெருக்கமடைஞ்சிடும். அதை நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த 15 டன்னில் கலந்து அதுக்கப்புறம் நம்ம செடிகள் கொடுத்தோம்னா நல்லாவே நுண்ணுயிர் பெருக்கம் நல்லாவே வந்துருக்குங்கய்யா.
ஐயா, இப்போ நீங்கள் இந்த கடலை வந்து பயிரிடுறீங்க,
சரிங்க,
பெருப்பு அப்படிங்கிறப்ப இதனுடைய விற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? குறிப்பா சந்தைகள்ல இதை விரும்பி பொதுமக்கள் வாங்குறாங்களா? என்னென்ன பயன்பாட்டுக்கு இந்த கடலை வந்து உபயோகமா இருக்குங்க ஐயா?
ஐயா, ரொம்ப நல்ல ஒரு கேள்விதான். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடலை வந்து ரொம்ப, நான் இப்போ என்கிட்ட இருந்த கடலை எல்லாமே கொடுத்துட்டேன், ஆனாலும் இப்பவும் நம்மள்ட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. நம்ம வந்து 1 கிலோ 135 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில கொடுத்தோங்கய்யா. நம்ம நேரடியா நம்ம போய் கடலை மில்லுல கொடுத்தோம்னு சொன்னா 1 கிலோ 90 ரூபா 95 ரூபா அந்த அளவு தான் இருக்கு. அதிகபட்சமா 100 ரூபா போறது ரொம்ப கஷ்டங்கய்யா. அந்த 90 ரூபா 95 அந்த விலையிலேயே தாங்கய்யா வாங்கினாங்க. நம்ம 135 கொடுக்குறோம். இப்போ வந்து 150 ரூபா வரைக்கும் நம்மளுடைய கடலைய விரும்பி கேட்கிறாங்க. ஆனா கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட கடலை இல்லைங்கய்யா. இதை வந்து அவங்க என்ன ஆட்டுறதுக்காகவும் கடலை உருண்டை செய்யறதுக்காகவும் விரும்பி வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன ஆட்டுறதுக்கு தாங்க வாங்கியிருக்காங்க நம்மள்ட்ட இருந்து.
அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்துடைய வேளாண்மை முறைகள் வந்து எப்படி இருக்குது? அது சின்ன வெங்காயம் நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு பயிரா இருக்காங்க ஐயா?
ஐயா, கட்டாயம் வந்து லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தாங்கய்யா. இதை வந்து நான் இப்போ போன தடவை பயிர் பண்றப்போ விலை வந்து 20 ரூபாய்க்கு வந்துருச்சுங்கய்யா. அதை வந்து நான் பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க, பற்றையில வந்து மரக்கம்புகளை நட்டு கீழே கீத்து வச்சு காத்து போகாத அளவுக்கு பற்றையில நான் நிரப்பி வச்சிருந்தேன். அதை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தையிலையும் மற்றவங்கள்ட்டையும் நான் அதை வந்து கொடுத்தேன். அங்கே 20 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தப்ப கூட நான் 1 கிலோ 70 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். அதுவே நல்ல முறையில தான் வாங்கி பயனடைஞ்சாங்க மக்கள் வந்து. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரசாயனம் போடாம இருக்கிறது அதனால உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதை நம்மள்ட்ட விரும்பி இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க ஐயா. இது லாபம் தான், இயற்கையான முறையில பண்ணா லாபங்க ஐயா. மற்றபடி அதை மருந்து போட்டு பண்ணாங்கன்னா ரசாயனம் போட்டு பண்றதுல நம்ம உறுதியா சொல்ல முடியாதுங்க ஐயா.
ஐயா, இந்த மாதிரி இயற்கையா செய்யக்கூடிய விவசாய முறைகள்ல இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகள் வெங்காயத்தை கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்கள்ட்ட அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தன்மையுடையதா இருக்குங்க ஐயா?
இதை பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. தெரியாத மக்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லாமல் தான் இருக்குது, ரொம்ப பின்தங்கி இருக்குது நம்ம கந்தரக்கோட்டை. அதை அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தெரிஞ்சவங்க வந்து நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கொண்டுட்டு வரலனாலும் ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லி வச்சிடுறாங்க, இது இது எடுத்து வச்சிருக்கேன் சந்தைக்கு. நம்ம வந்து தஞ்சாவூரில் வந்து சந்தை கொடுத்துருவோங்க ஐயா. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம இயற்கை முறையில விளைவிக்கிற பொருள் மட்டும் சந்தைப்படுத்துறோம். நம்ம அங்கேயே கொண்டு வார வாரம் கொடுத்துடுறோம். அதுவும் இல்லாம நம்ம நிலத்துக்கே நம்ம பந்த செங்கிப்பட்டியில அங்கேதான் நம்ம நிலம் இப்போ இருக்குது, அங்கே வந்து தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க ஐயா. நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை நம்ம இயற்கை முறையில விளைவிக்கிறதுனால. அங்கங்க இன்னும் சென்னைக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னால அனுப்பவே முடியல, வாரத்தில் ஒரு நாளாவது அனுப்புங்கிறாங்க. இன்னும் காய்கறி என்னால் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு நான் இன்னும் நிறைய காய்கறிகளை உற்பத்தி பண்ணணும்னு இருக்கேன்
ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் வேளாண்மையினாலே பொதுவாக அதிகமான செயற்கை உரங்கள் செயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் பயன்படுத்துறதுனால தான் விளைச்சலை ஓரளவு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்கள் முழுக்க முழுக்க இயற்கை உரங்களே பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செயற்கை உரம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்கள் இருந்து சொல்றீங்க ஐயா?
இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மண் வளமாகிற வரைக்கும் நம்மளுக்கு விளைச்சல் வந்து குறைவே தாங்கயா கிடைக்கும். நம்மளுக்கு மண் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வளமாகிட்டு வந்துகிட்டு இருக்கோ, வளம் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகசூல் நல்லா வருங்க ஐயா. ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்றோம், இது நான் இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை விளைவிக்குதா இல்லை தீமை விளைவிக்குதா, நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து அதன் மூலயமா நம்மளுக்கு வருமானம் வர்றது அது நம்மளுக்கு நல்லதா, குழந்தைகளும் சாப்பிட்றாங்க, வயதானவர்களும் சாப்பிட்றாங்க, நோய் வயப்பட்டவரும் சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. விவசாயிகள் வந்து ரசாயனத்தை போட்டு பண்ணுற விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக அதை வந்து அவங்க மனசில் அதை எடுத்துக்கணும். நம்ம கொடுக்கறது கொட்டுறோம், அள்ளி கொட்டுறோம், அதை வந்து நம்ம அது முகத்தில் படிச்சுன்னா உடனே போய் முகத்தை கழுவுறோம், கையை உடனே நல்லா கழுவிடுறோம், அந்த தண்ணியை வந்து மாட்டுக்கு வைக்க மாட்டோம், இப்படி நிறையா அவங்களுக்கே தெரியுது, அதெல்லாம் விஷம் கெடுதலும் தெரியுது. தெரிஞ்சும் அதை வந்து நம்ம திரும்ப நம்ம அதை பண்ணுறது வந்து அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு செயலுங்கய்யா. இந்த இயற்கையிலே வந்து நல்ல மகசூல் கிடைக்குது, நல்ல லாபம் வருது. நம்ம இது செய்யறது நம்மளுக்கு ஒரு பெரிய கடவுளுக்கு அடுத்தாப்புல தான் நம்மளை சொல்லியிருக்காங்க. அது அந்த நிலையில நம்ம இருந்துக்கிட்டு அதுல நம்ம ரசாயனத்தையும் பூச்சிக்கொல்லியும் களைக்கொல்லியும் நிறைய விஷத்தை கொட்டுறோம், அது வந்து அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துக்கணியா. அதனால விவசாயிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைங்க பேர குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் அது எப்படியான உணவு அப்படிங்கிறத கொஞ்சம் உட்காந்து சிந்தனை பண்ணி பார்த்தாங்கன்னா கட்டாயம் எல்லாரும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்கய்யா, மகசூலும் நல்லா கிடைக்குதுங்கய்யா.
நீங்க செய்யக்கூடிய இந்த வேளாண்மை முறைகள்ல நீர் ஆதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதா இருக்குங்களா? நீர் ஆதாரத்தை நீங்க எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க ஐயா?
ஐயா நம்ம போர் அப்படிங்கிற அந்த இதில் தாங்க நம்ம பயன்படுத்துறோம். கிணறுல விட்டு போர்லேருந்து வர்றதை கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து நம்ம நேரடியா சொட்டு நீர் தாங்க போட்டிருக்கோம். சொட்டு நீர் தெளிப்பு நீர் அப்படிங்கிறத ரொம்ப சிக்கனமா தண்ணியை செலவுப்படுத்துறோம் பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம நேரடியா பாய்ச்சும்போது நிறையா நேரம் செலவாகுது, தண்ணியும் நிறையா விரயமாகுது. அதனால நம்ம சொட்டு நீர் மூலியமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். விவசாயி எல்லாருமே அரசாங்கம் நம்மளுக்கு சொட்டு நீர் 5 ஏக்கர் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி எல்லாரும் சொட்டு நீர் பயன்படுத்தினா இந்த தண்ணீர் சிக்கனத்தை குறைக்கலாங்க ஐயா.
ஐயா இவை தவிர எதிர்காலத்தில் வேற என்ன மாதிரியான புதிய பயிர் ரகங்கள் அல்லது காய்கறிகளை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எதுவும் வச்சிருக்கீங்களாங்க ஐயா?
ஆமாங்க ஐயா. இப்போ இஞ்சி பார்த்தீங்கன்னா இங்க இஞ்சி ரொம்ப டிமாண்டா இருக்குதுங்க ஐயா. இஞ்சி எப்பவுமே கிடைக்கிறதுல விலை அதிகமா போயிட்டு இருக்குது. அது மாதிரி மிளகாய் வந்து நம்மளுக்கான உணவு கிடையாது, மிளகு தான் நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் மிளகாயும் அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த அது மாதிரியான பொருட்களை நம்ம இங்க அடுத்து நான் உற்பத்தி பண்ணலான்னு இருக்கேங்க ஐயா. குறிப்பா இயற்கை விவசாயம் பண்ணால் மன திருப்தி, நம்மளுக்கு ஒரு ஒரு எல்லை இல்லாத மகிழ்ச்சி வந்து இயற்கை விவசாயத்தில் கிடைக்குதுங்க. நிறைவான நம்மளுக்கு லாபம் கிடைக்குது, நல்ல தூக்கம், நல்ல உடம்பு நல்ல வலிமையாக இருக்குதுங்கய்யா. நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல ஆற்றலாக இருக்குது நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சு அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றதுனால நல்ல மாற்றம் தெரியுதுங்கய்யா.
ஐயா இப்ப படிச்சுட்டு இன்றைய இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒரு வெளியில வேற இடங்களுக்கு வேலை தேடி போறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளே நம்மளுடைய நிலத்துல வேளாண்மை செய்யறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வருமானம் தரக்கூடியதா இருக்குது, அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா எதிர்காலத்துல இருக்குமாங்க ஐயா? உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க ஐயா.
ஐயா கட்டாயம் வந்து நம்ம என்னதான் வேற வேற வேலைக்கு வேற வேற துறைக்கு நம்ம போனாலுமே அவங்க வந்து தினமும் 3 வேளை நம்ம உணவுல தாங்க கை வைக்கிறாங்க. உணவுல கை வைக்காம வேற எந்த வேலைக்கும் போக முடியாதுங்க. ஆக உணவுங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானதா ஒன்றா இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப இடத்துல பண்ண முடியலை அப்படின்னு இருந்தாலும் நம்மளுடைய மாடி இருக்கும், மாடியில தோட்டத்துல நம்ம வந்து பயிர் செய்யலாங்கய்யா. அடுத்து கொஞ்சம் இடம் ஒரு 5 சென்ட், 2 சென்ட், 1 சென்ட் இருந்தாலும் கூட அதுல ஏற்கனவே எல்லாமே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பின் தோட்டத்தில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான அதை வந்து பெரிய லெவலில் விவசாயம் செய்ய முடியலை, வேற வேலைக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கூட அவங்களுடைய தேவைக்கு கட்டாயம் 2 மிளகாய் செடி, 2 கத்திரிக்காய் செடி, அவரை செடி, கொத்தரங்காய் செடி, தாராளமாக அவங்க வீட்டில் பாவக்காய் கொடி, பரங்கிய கொடின்னு அவங்க வீட்டுக்கு தேவையானதை அவங்க வீட்டு கொல்லப்புறத்திலே வைக்கலாம். ரெண்டாவது இதுக்கு இன்னும் நிறையா இடம் காலியாக இருக்குது, ஆனால் வந்து செய்யறதுக்கு பற்றாக்குறை நிறையாவே இருக்குது. எல்லாமே ஹைப்ரிட்டு, அந்த விதைகளை போட்டு ரசாயனம் மருந்து போட்டு நிறையா நோய் நொடிகளை உண்டாக்கி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இந்த இயற்கை விவசாயத்துக்கு நிறையா வரவேற்பு இருக்குது. நிறையா என்னென்ன தக்காளி கொடுக்கவே முடியலை இப்போ உள்ள இதில். அது மாதிரி நிறையா பொருட்களுக்கு இப்போ மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம், ஆனால் எங்களால் வந்து கொடுக்க முடியலை. நிறையா வந்து கேட்குறாங்க மக்கள் வந்து, தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் இருக்கிற மக்கள் வந்து நிறையா விரும்பி கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு உண்டான பொருளை நம்மளால் கொடுக்க முடியலைங்க. அதனால் அந்த வெற்றியிடம் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் பயிற்சிகள்லாம் நிறையா நம்மளும் கொடுக்குறோம், வானகத்திலையும் கொடுக்குறாங்க. தெத்துவாசல்பட்டியில விஜயங்கிற நண்பர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அது மாதிரி இடங்கள்ல வந்து பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு புதுசா வர்றவங்க நல்லாவே விவசாயம் செய்யலாம், மன நிறைவான ஒரு லாபம்.
நீங்க இந்த வேளாண்மை அதிகாரிகள், வேளாண்மை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட போய் அவங்கள்ட்ட என்ன மாதிரியான ஒரு தொடர்புகள் வச்சிருக்கீங்க? இப்ப வேளாண் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வேளாண் அலுவலகங்கள் வாயிலா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விதை நிறுத்தி பண்றது, இயற்கை உரங்களை உற்பத்தி பண்றது, இயற்கை உரங்களை பயன்படுத்துறது அப்படிங்கறது குறித்து அவங்க வழங்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களுடைய விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு ஐயா ஒரு பயனுள்ளதா இருக்கு?
நம்ம வேளாண்மை துறையில நம்ம அந்த உயிர் உரங்கள் வாங்கறதுக்காக மட்டும்தான் போயிருக்கோம். மற்றபடி நம்மளே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட தான் நேரடியாக நான் விதைகளை வாங்கி பயன்படுத்துகிறேன். அவங்கள்ட்ட வந்து இந்த உயிர் உரங்களை வந்து கொடுத்தாங்க, இன்னும் நான் வெளிப்படுத்தலை, நான் அவங்கள்ட்ட இன்னும் நான் நேரடியாக போய் இன்னும் நிறையா பேசலை. நம்ம இதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது, சரியாக ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனால் இந்த விவசாயத்துக்குள்ள நம்மளுக்கு 7 வருஷமாக பழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம 1 வருஷமாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் வந்து நம்ம வேளாண்மை துறையிலையும் நம்ம கலந்து இப்போ பேசி அவங்க சொல்ற ஆலோசனையும் கேட்கலங்கய்யா. இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட எதுவும் கேட்கல. நம்மளே நம்மளை மாதிரி விவசாயம் செஞ்சுக்கிறவங்கள்ட்டே நம்ம வந்து ஆலோசனைகளை கேட்டு அந்த விதைகளை வாங்கி பயன்படுத்திருக்கோங்க ஐயா.
ஐயா, இது வரைக்கும் உங்களுடைய விவசாய முறைகள், குறிப்பா நிலக்கடலை சாகுபடி, சின்ன வெங்காயம் சாகுபடி, அந்த இயற்கை உரங்களை உற்பத்தி பண்றது, வேலி அமைக்கிறது, விவசாய முறைகள் குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. எல்லோரும் இயற்கை விவசாயம் செஞ்சு உடல் நலத்தை காப்போங்க ஐயா, மண்ணை காப்போங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை தாலுக்கா மங்கனூர் விவசாயி திரு ஆ ஞானகுரு அவர்கள் வழங்கிய நிலக்கடலை சாகுபடி முறைகள் பற்றி கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.